மூன்றாவது கை உழவால் அந்த மூன்று அவஸ்தைக்கு சேர்த்து என்ன பேரு? காரண அவஸ்தைகள். காரண அவஸ்தைகள் என சொல்லணும். மூன்று அவஸ்தை காரண அவஸ்தைகள், கேவல நிலை, சகல நிலை, சுத்த நிலை. அடுத்து காரிய அவஸ்தைகளை சொல்கிறார். காரண அவஸ்தைகள் மூன்று, காரிய அவஸ்தைகள் காரிய அவஸ்தைகள் நாள்தோறும் நாள்தோறும் நிகழ்கிற பல நிலைகளில் வாழ்கள் காரிய அவஸ்தைகள். இதுல மூன்று வகை இருக்கு. காரிய அவஸ்தைகளிலேயே மூன்று வகை தெரியுமா? சகலத்தில் நிகழ்கிற கேவல அவஸ்தை, சகலத்தில் நிகழ்கிற சகல அவஸ்தை, சகலத்தில் சகலம், பிறகு சகலத்தில் நிகழ்கிற சுத்த அவஸ்தை. சகலத்தில் நிகழ்கின்ற கேவல அவஸ்தை, சகலத்தில் நிகழ்கின்ற சகல அவஸ்தை, சகலத்தில் நிகழ்கின்ற சுத்த அவஸ்தை. எனவே கேவலம், சகலம், சுத்தம் என்ற மூன்றும் சகலத்திலேயே நிகழ்கின்றன. சகல சகலம் என்ன? இந்த உலக வாழ்க்கை தான். நான் வாழ்கிற காலத்திலேயே கேவலம், சகலம், சுத்தம் என்ற மூன்று நிலைகளை அடைகிறோம். எனவே சகலத்தில் கேவலம் என்பது நமக்கு அன்றாடம் வருகிற அந்த நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர்ப்படக்கம், அந்த ஐந்து சகலத்தில் கேவலவத்தை, சகலத்தில் கேவலம், விழிப்பு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர்ப்பு அடங்குகிறது. ஏன் பேரு? இது அன்றாடம் நிகழ்கின்ற படிப்படியாக அவஸ்தை என்ன? நிலை வேறுபாடு. எனவே விழிப்பு நிலையிலிருந்து படிப்படியாக இந்த ஐந்து நிலைகளை அடைகிறோம். இந்த ஒவ்வொரு நிலையிலையும் நாம் எதை அடைகிறோம்? நமக்கு என்ன நிகழ்கின்றது? ஒவ்வொரு நிலைகளையும் படிப்படியாக என்ன நிகழ்கிறது? படிப்படியாக என்ன நிகழ்கிறது? குறைவதனாலே அதனால என்ன? அதனாலே நமக்கு என்ன நிகழ்கின்றது? தத்துவங்கள் கூடுகின்றன, குறைகின்றன. அதனால நமக்கு என்ன ஒரு பாடுபடும் தத்துவங்கள் படிப்படியாக அந்த குறைகிற போது நம்முடைய அறிவு குறைந்து கொண்டே வரும். விழிப்பு நிலையிலே நாம் நன்றாக அறிவோம், பிற கனவு நிலையிலே அந்த அறிவு நிலை குறைகிறது, பிறகு உறக்க நிலையிலே மிக குறைவு, பேருறக்க நிலையிலே சொல்ல வேண்டும், உயிர் போராட்டம் அறிவே இல்லாத என்று இப்படி படிப்படியாக அறிவு, ஆன்மாவினுடைய அறிவு குறைந்து கொண்டே வருகிறது. அதற்கு காரணம், அதற்கு காரணம் அறிவை விளக்குகின்ற கருவிகள் செயற்படாமல் நீங்குகின்றதுதான். கருவிகள் செயற்படாமல் காரணம். அப்படி இந்த கருவிகள் நீங்க நீங்க என்ன நடக்கும்? அறியாமல் நிகழ்கிறது. அறிவு குறைய குறைய எது நிகழ்கிறது? அறியாமை. அறிவு குறைகிறது, அறியாமை மேலும் உயிர்ப்பு அடர்த்த நிலையில அந்த ஐந்தாவது நிலையில ஐந்தாவது அவஸ்தையில உயிரானது முழு மூடமான அறிவே இல்லாமல் அறியாமையிலே மூழ்கி கிடக்கிறது தான் உயிர்ப்பு அடக்கம். அப்போது அந்த உயிரானது அந்த உயிர்ப்படக்க நிலையில ஒவ்வொன்று கிடம் விழுகிறார்கள் இல்லையா? ஒவ்வொன்றுக்கும் இடம் படிக்கிறது. குரு நடுவை தொடங்கி மூலாதாரம் வரை ஐந்து இடங்கள். அந்த மூலாதாரத்திலேதான் ஆன்மா உருங்குகிறது. அப்போது ஆணவ மலத்தோடு அது அத்துவிதமாக இருக்கிற நிலை, அதுதான் கேவல நிலை. இது சகலத்திலே நிகழ்கின்ற கேவல அவஸ்தை. அன்றாவதும் நாள்தோறும் நிகழ்கின்ற கேவல அறிந்தவஸ்தை. பிறகு அடுத்த இரண்டாவது வரை சகலத்திலேயே நிகழ்கின்ற சகல அவஸ்தை ஐந்து. சகலத்தில் நிகழ்கின்ற சகல ஐந்தவஸ்தை, அதாவது நாம் விழித்திருக்கிற போதே, நாம் விழித்திருக்கிற போதே நமக்கு அறியாமை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. விழிப்பிலேயே இதெல்லாம் ரொம்ப கூர்ந்து நோக்கினால்தான் குழப்பம். விழித்திருக்கிற போதே நாம் ஒன்றை அறிகிற போது தொடர்ச்சியாக விடாமல் அறிகிறோமா என்றால் இல்லை. ஆக நான் சொல்லுகிற இந்த கருத்துக்களை நீங்கள் கேட்கிற போது நீங்கள் விடாமல் அறியவில்லை, விட்டு விட்டுத்தான் அறிகிறீர்கள், விட்டு விட்டுத்தான். அதாவது அதைத்தான் நினைப்பு மறப்பு, நினைப்பு மறப்பும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கிறது நாம். ஆனால் நமக்கு அது தெரியவில்லை. எப்படி காற்றாடியிலே அந்த ஓலை வேகமாக சுழன்று கொண்டிருக்கிறதோ அதுபோல இந்த விழிப்பு நிலையிலே இந்த நம்முடைய கருவிகள் விடயங்கள் பற்றுவதும் விடுவதும் விடுவதும் விடுவதுமாக இது இடைவிடாமல் நிகழ்கிறது. எனவே விட்டுவிட்டு அறிவது ஆன்மாவினுடைய இயல்பு. இடைவிடாமல் அறிந்தபடியே அறிந்து கொண்டிருப்பது இறைவன். அவனுடைய பேரறிவு தான் அப்படிப்பட்டது. ஆன்மாவினுடைய சித்தறி விட்டுவிட்டுத்தான் அறிவு. எனவே விழிப்பு நிலையிலேயே நமக்கு இந்த ஐந்து அவஸ்தைகள், அதாவது விழிப்பு நிலையிலேயே நனவு கனவு உறக்கம் செயலுறக்கம் உடக்கம் சாஸ்திரம் சொப்பனம் குளிர்ச்சி தெரியும் தெரியாதீதம் என்ற ஐந்து நிலைகளும் விழிப்பு நிலையிலேயே நமக்கு மாறி மாறி நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன நமக்கு தெரியாமலே. இது சகலத்திலே நிகழ்கின்ற ஐந்து அவஸ்தை. அதாவது அறிகின்ற போதே புலன்களை அறிகின்ற காலத்திலேயே இந்த ஐந்து நிலை ஏற்பாடுகள் நமக்கு நிகழ்ச்சி விழிப்பு நிலையிலேயே நிகழ்கின்றன. அடுத்து மூன்றாவது வகை சுத்த சகலத்திலே நிகழ்கிற சுத்த அவஸ்தை. சுத்த அவஸ்தை என்பது கேவல அவஸ்தை என்பது எதோடு கூடிய நிலை ஆன்மா, ஆணவத்தோடு கூடிய. சகல அவஸ்தை என்பது கருவிகளோடு கூடிய. சுத்த அவஸ்தை என்பது திருவருளோடு கூடுகிற நிலை. ஆன்மா திருவருளோடு கூடுகிற நிலைதான் சுத்த நிலை. இப்படி மூன்று நிலைகள் நமக்கு. சுத்த அவஸ்தை என்றால் திருவருளோடு கூடுகிற நிலை, அதாவது இப்போது இது சுத்த நிலை எப்போது உண்டாகும், சகல நிலையிலிருந்து எப்போது சுத்த நிலைக்கு நாம் செல்லுகிறோம், அதாவது எட்டாவது நூற்பாவிலிருந்து போகிறோம், எட்டாவது நூற்பாவிலிருந்து நிகழ்வதுகள்லாம் சுத்த அவஸ்தைகள்லாம் அங்கே தொடர்ந்து நம்முடைய கதை. அதாவது இந்த ஐம்பொறி முதலிய கருவிகள் எனக்கு வேறானவை, இந்த கருவிகள் எல்லாம் எனக்கு, இந்த கருவி கூட்டங்கள் எனக்கு வேறான, இவை இந்த ஐம்பொறிகள் முதலிய கருவிகள் எனக்கு உலகத்து விடயங்களையே காட்டி புலன்களை காட்டி மயக்குகின்றன. ஆக இந்த உண்மை எப்போது தெரியும், இந்த ஒளி முதலிய கருவிகள் பொறிகள் கரணங்கள் இவையெல்லாம் நமக்கு உலகத்தையே காட்டி உலகத்தையே நோக்க வைத்து மயக்கவே தருகின்றன என்ற உண்மை ஞானாசிரியர் உணர்த்துகிற போதுதான் புரியும். ஐம்புல வேடனை வளர்ந்து அயர்ந்தனை, ஐம்புல வேடனை வளர்ந்து அயர்ந்தனை. அயர்ந்தனை என்ன பொருள், மறந்து விட்டார். எதை யார் என்பதை மறந்திருக்கிறார், உன்னுடைய இயல்பையும் மறந்திருக்கிறார். நீ இந்த கருவி கூட்டத்திற்கு இருந்து அவையே நான் மனித இருக்கிறாயே, கண் பார்க்கிறது. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம், நான் பார்க்கிறேன் என்று தானே சொல்லுகிறோம். கண் எனக்கு வேறானது என்று நாம் நினைத்தே பார்ப்பது இல்லை. எனவே இந்த அறிவுரைகளை நாம அறிவுரிகளாகவே வாழ்கிறோம். அதனால்தான் உமாவிஷ்ணு சொன்னார், சூப்பராசத்துல தத்துவ வண்ண ரூபங்கள் என்ன அருமையான சூழல். தத்துவ வண்ண ரூபங்கள், தத்துவங்கள் என்பவை கருவி. இந்த 36 கருவி இவற்றோடு கூடி வண்ணம் என்ன அர்த்தம், தத்துவ வண்ணம் அவற்றின் தன்மை, அந்த தத்துவங்களினுடைய தன்மை, அவற்றின் இயல்பு, அவற்றின் வடிவம். எனவே தத்துவ வண்ண ரூபன் என்றால் ஆன்மா சார்ந்ததன் வண்ணமாக கூடிய தன்மை உடையது. அதனால இந்த தத்துவங்களோடு கருவிகளோடு சார்கிற போது அவற்றின் இயல்பையே தன்னுடைய இயல்பாக, தத்துவங்களின் இயல்பையே தன்னுடைய இயல்பாக, அதன் வடிவமாக அந்த ரூபமாகவே இருக்கிறது என்றார். தத்துவ ரூபமாகவே இருக்கிறதே, ஜடப்பொருளோடு ஜடமாகவே இருக்கிறது. ஆன்மா இப்போது ஜடம்தான், நம்முடைய ஜடமாகிய உடம்போடும் கருவிகளோடும் கூடி அவற்றினுடைய தன்மையைத்தான் நாம் பெற்றிருக்கிறோம், தத்துவ வண்ணம். எனவே இந்த உண்மையை உணர்வதுதான் ஞானம். நம்முடைய இயல்பை உள்ளவாறு உணர்வதுதான் ஞானம், அதுதான் மெய்யறிவு. அந்த மெய்யறிவை இறைவன் தந்தால்தான் நமக்கு விளங்கும். இறைவன் தான் தர வேண்டும், நூல்களாலே, நூல்களை பயிர்வதனாலே உண்டாகும் இந்த மெய்யறிவு. அனுபவமாக உணர வேண்டும், அனுபவமாக. எனவே நான் இவற்றுக்கெல்லாம் வேறானவன், நான் திட்டுப்பொருள், ஜடமல்ல, ஜடமாகிய இந்த கருவிகளுக்கெல்லாம் நான் வேறானவன், நான் சித்துத்தான். ஆனால் நானாக அறிகிற சித்து பொருளா, தானாக அறிகிற சித்து அல்ல, அறிவிக்க அறிகின்ற சித்து பொருள். நான் சித்து பொருள் ஆனாலும் அறிவிக்க அறிகிறேன். எனவே எனக்கு உள்ளாக இருந்து ஒருவன் அறிவிக்க நான் அறிவேன். எனவே அவன் அறிவித்தாலன்றி எனக்கு அறிவு இல்லை, அவன் செய்வித்தாலன்றி எனக்கு செயல் இல்லை. அவன்தான் என் வாழ்வுக்கு முதல், என் வாழ்வுக்கு அவன்தான் முதல் அடிநிலை. அவன்தான் என்னுடைய இயக்கத்துக்கு, என்னுடைய அறிவுக்கு. அந்த திருவாசகம் அது போற்றி என் வாழ்வுதலாகிய பொருளே, தனித்துணை நீ நிற்க, தனித்துணை நீ நிற்க, யான் தருத்தி தலையால் நடந்த வினைத்துணையேன் விடுதி கண்டால் இணையேன், இணையேனுடைய மனத்துணையே என்றன் வாழ் முதலே, என்றன் வாழ் முதலே எனக்கு எய்ப்பில் வைப்பேன். எய்ப்பில் வைப்பேன் என்ன அர்த்தம் கேட்டுட்டு இருக்கீங்க ஆனந்தமா? எய்ப்பில் வைப்பேன் அர்த்தமா? எய்ப்புனா தளர்ந்த காலத்திலே, எய்ப்பில் நான் தளர்ந்த காலத்திலே வைப்பு, வைப்புன்னு தெரியுங்களா? வைப்பு நிதி. எப்படி அந்த சேம நிதி வைப்பு நிதி நமக்கு சமயத்திலே உதவுகிறதோ, அந்த எய்ப்பில் வைப்பு போல இறைவன் பக்கத்திலேயே இருந்து நமக்கு உதவி கொண்டே இருக்கிறான். எய்ப்பில் என்ற வாழ்முதலே எனக்கு எய்ப்பில் வைப்பேன், இணைத்துணையேனும் குறை துயராக்கையும் பின் வலையில் என்று சொல்லுகிறாரே மாணிக்கவர். அதுதான் ஞானம். இந்த உடம்பு போகத்திற்கு இடமானதல்ல, துயர் ஆக்கை துன்பத்திற்கு இடமான ஒன்று, துன்பத்தையே தருவது. ஞான சம்பந்த பெருமான் சொல்லுகிறார், முதல் பதியத்திலே சொல்லுகிறார், இந்த உலகம் எப்படிப்பட்டது, இன்பமான இடம், துயர் இலங்கும் உலகம், துயரிலங்கும் உலகின் முதல் பதிகத்திலேயே அந்த பிள்ளை பாடுகிறது. துயரிலங்கும் உலகு, இந்த உலகம் துன்பமயமானது என்கிறார்கள் நம்ம. அப்படி நமக்கு தெரிகிறதா? விளங்குதல் என்ற அந்த சொல்லுக்கு என்ன பொருள்? விளங்குதல், துயரிலங்கு உலகு. விளங்குதல்னா மேம்படுதல், மிகுதல். விளங்குதல் என்ற சொல்லுக்கே மிகுதல், மேம்படுதல் என்ற பொருள். திருக்குறளில் இந்த சொல்லை வள்ளுவர் பயன்படுத்துகிறார். விளங்குது மக்கள் அணையர், விளங்குனோர் கற்றாரோடு இணையவர். எப்படிப்பட்ட நூல்களை கற்க வேண்டுமா? விளங்கு நூல் அப்படின்னா பொருள், மற்ற நூல்களை விட மேம்பட்ட நூல்களைத்தான் கற்க வேண்டும். விளங்கு நூல் கற்ற, விளங்குதல்னா மேம்படுதல். எனவே உயர் இலங்கு உலகு என்றால் துன்பமே மேம்பட்டிருக்கிற இந்த உலகம். அந்த ஞானசம்பந்த பெருமான் இந்த உலகம் துன்பமயமானது என்பதை ஒரு உவமையினாலே எடுத்துக்காட்டியிருக்கிறார். ஒரு பாம்பினுடைய வாயிலே, ஒரு திறந்த வாயில ஒரு தவளை அகப்பட்டிருக்கிற பாம்பினுடைய வாய், பாம்பின் வாய் தேரை, அந்த தவளையின் வாயில ஒரு வண்டு, தேன் உண்ணுகிற வண்டு மாட்டிக்கொண்டிருக்கு, அகப்பட்டிருக்கிறது. பாம்பின் வாயில தவளை, தவளையின் வாயிலே அந்த வண்டு. அந்த வண்டியினுடைய கதி நிலை என்ன? அந்த வண்டு அதை நினைத்து பார்க்கிறதா? எதிரே ஒரு மலர், அதிலே அந்த மலரை பார்த்தோமே அதை காசி வந்து இதில் தேன் இருக்குமே, அந்த தேனை நாம் பருகினால் பருகி துவைக்கலாமே என்று அந்த வண்டு ஆசைப்பட்டது. இந்த இந்த எடுத்துக்காட்டை ஞான சம்பந்த பெருமான் சொல்லுங்கள். அதுபோல இந்த ஆன்மா இந்த உலகத்துல துன்பத்துக்கு நடுவுல, நோய்களுக்கு நடுவிலே தான் வாழ்கிறது இந்த உலகத்துல. அதையெல்லாம் நினைத்து பார்த்தால் இந்த சிக்கின்பத்தை, உலக இன்பத்தை நாடிக்கொண்டிருக்கிறது என்கிறார். இணைத்தலை உள்ளதோர் பூவினை ஏன் உண்ணாது? மாணிக்கவாசகர் சொல்லுகிறார், சிக்கின்பம் இணைத்தனை தேர்ந்த எவ்வளவு அளவுல சிறிய தேன், அதை போய் வண்டே அடுத்த வண்டே ஆசைப்படுகிறாயே. இணைத்தனை உள்ளது ஒரு பூவினை தேன் உண்ணாதே. நினைத்தோறும் காண்தோறும் பேசுந்தோறும் எப்போதும் அனைத்து விளம்பு உண்ணக ஆனந்தத்தேன் சொல்லியும் குனிப்பு உடையானே சென்று ஊரார் என்கிறார்கள். எனவே இறைவனுடைய திருவதி இன்பம் அந்த பேரின்பத்தை நீ நாடாமல் சிற்றின்பத்தை நாடுகிறாயே என்கிறார் மனுஷன். எனவே எங்க தொடங்கி எங்க பேசுகிறோம்? எனவே நாம் இந்த உடம்பில் வயப்பட்டு, கருவிகளில் வயப்பட்டு இந்த உலக இன்பத்திலேயே அழுந்தி இருக்கிறோம். எனவே இதை ஞானாசிரியருடைய அருள் உரை மூலமாகத்தான் இந்த உண்மையை நாம் பெற முடியும். அப்படி அந்த உபதேசத்தை பெற்ற நாம் இந்த கருவி கூட்டத்தில் இருந்து, இந்த உடம்பின் தொடர்பிலிருந்து விடுபடும். அப்போதுதான் விடுபட முடியும் இந்த ஆன்மா. அப்படி இந்த விடுபடுதல் என்றால் இந்த உடம்பை விட்டு ஒரே அடியாக போய்விடுதல் என்பது அர்த்தம் அல்ல. உடம்பில் இருந்து கொண்டே, உடம்பில் வாழ்ந்து கொண்டே உடம்பு வேறு என்ற உணர்வை பெறுதல். ஆமா, உணர்வை பெறுதல், உணர்வு தான் தெளிவு. உடம்பு ஐம்புரிகள் இவைகள்லாம் எனக்கு வேறானது என்ற தெளிவு உணர்வு நமக்கு வரும். தெளிவு புரியும். எனவே அவர் வந்தால் தான் அந்த தெளிவு நமக்கு கிடைக்கும். தெளிவை அவர் தான் தர முடியும். எனவே அந்த தெளிவு வந்தால் நமக்கு என்ன போய்விடும்? இந்த உலக பற்றெல்லாம் ஓடிவிடும். இறைமாண்ட இந்திரிய பறவை இருந்து ஓடாமல் வருவார்கள். இறை மாண்ட இந்திய பறவை, நம்முடைய ஐம்புலிகளாகிய இந்த பறவை இறையை தேடி உலகத்திலே உலகத்தை நோக்கி செல்கின்றன. இறைமாண்ட இந்திய பறவை நம்மை விட்டு இருந்து ஓட. எனவே நமக்கு இந்த உலக ஆசைகள் நீங்கிவிடும். அப்படி இந்த உலக தொடர்பு விட விட நம்முடத்திலே இருக்கிற இந்த ஆன்மாவிலே இருக்கிற திருவருள் இப்போ விளங்கி தோன்றுகிறது. இதுவரை மறைந்திருந்த திருவருள், அந்த இறைவனுடைய சக்தி, இறைவனுடைய பேரறிவு, அந்த பேரொளி இப்போது அந்த ஆன்மாவுக்கு புலப்படுகிறது. எனவே முதலிலே சிவம் புலப்படாது, முதலிலே சிவம் புலப்படாது, முன்னே அந்த சிவத்தினுடைய ஒளிதான் புலப்படும். சிவத்தினுடைய ஒளிதான் புலப்படும். எனவே அவ்வாறு புலப்பட்ட அந்த திருவருள் ஒளியை இந்த ஆன்மாவானது பற்றி கொள்ள வேண்டும், அதனோடு ஒன்றுபட வேண்டும். அந்த அறிவோடு இந்த அறிவு ஒன்றுபட வேண்டும். கண்ணொளி சூரிய ஒளியோடு ஒன்றுபடுவது போல, ஒளியோடு ஒளி பெறுவது போல, ஆன்மா அறிவு சிவத்தின் அறிவோடு ஒன்றுபட்டால் இதெல்லாம் ஒரு நாளிலே ரெண்டு நாளிலே நிகழ்வதல்ல, படிப்படியாக சிறிது சிறிதாகத்தான் இந்த ஆன்மாவானது அந்த திருவருள் ஒளியை பற்ற முடியும். சிறிது சிறிதாகத்தான், உலகாசையை உடனே விட்டுவிட முடியாது, அவ்வளவு எளிமையா. எனவே சிறிது சிறிதாக அந்த குருநாதர் சொன்ன உபதேசத்தை சிந்தித்து சிந்தித்து